நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரம் குன்றமதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பார், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடல் சமாதியிற்றேந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற்றேந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் முயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம், மற்றைய உலகளாவிய சங்கங்கள் கிளை சங்கங்களில் பிரம்மமூர்த்த நாள், வியாழக்கிழமை குருநாள். வழமை போல இன்றைய குருநாள் சத்சங்கமாக நாங்கள் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து நான் ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியானத்தில் இருந்து அதை உள்வாங்குங்கள். நிச்சயமாக பல அற்புதமான விடயங்கள் உங்களுடைய சித்தத்திற்குள் கிடைக்கும். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 198, 199, 200, 201 பக்கம் பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து. அரவிந்தரின் தரிசனம் வார்த்தையை விட வலிமையானது. அவர் நம் நடுவே இருந்ததே ஓர் பெரிய ஆசீர்வாதம். பாபாஜியும் அவ்வாறே. அவர் பெயரை சொன்னாலே போதும், அது செயல்களை விட வலியது. நமது பழங்கால ரிஷிகள் மிக பெரியவர்கள் என்று சொல்லிவிட்டு தூங்கச் செல்வது புகழ் தராது, அது பெரும் முட்டாள்தனம். ரிஷிகளை பற்றி நாம் பெருமை கொள்கின்றோம், ஆனால் அவர்கள் நம்மை பற்றி பெருமைப்படுகின்றார்களா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். பணத்தை இழந்தால் அது இழப்பில்லை, உடல்நலம் குன்றினால் சிலவற்றை இழக்கின்றோம், ஆனால் குணநலனை இழந்தால் எல்லாவற்றையும் இழக்கின்றோம் என்று சொல்லப்படுகின்றது. வேறு விதமாக இதை கூறினால், கெட்ட எண்ணங்கள் தொடர்ந்தால் அவை உந்துதலாக மாறுகின்றன, உந்துதல் கருத்தாக மாறுகின்றது, தொடர்ந்த கருத்து செயலாகின்றது, தொடர்ந்த செயல்கள் குணநலனாகின்றன. குணநலன் மனிதனின் விதியை உருவாக்குகின்றது. சிறியவர் பழக்கத்திற்கு அடிமையாவார், பெரியவர் பழக்கத்தை படைப்பார். தலைவனை புகழ்தலை இது விளக்குகின்றது. எனவே ஒவ்வொரு மனிதனும் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் தானே தனக்கு விளம்பரமாகுகின்றான். இப்போது நம் ஆன்மீக உணர்வுகளை உந்த வேண்டும். உந்துதல் கருத்தாக வேண்டும், கருத்து நடைமுறை ஆக வேண்டும், நடைமுறை வழக்கமாக வேண்டும். வழக்கம் நமது குணாதிசயத்தை உருவாக்கும், இதனால் நம் விதி உருவாகும். அப்போது நம்மை நாம் நன்கு உணர்ந்தவராவோம். நம் வாழ்க்கையாம் புனித பயணத்தின் முடிவு நம்மை நாம் உணர்தலே ஆத்ம சகசாரம். ஒன்றையும் எதிர்பாராமல் தொண்டாற்ற பயணத்தின் போது கற்றுக்கொள்ள வேண்டும். தொண்டுக்கு எப்போதும் பயனுண்டு, அது எப்போதும் கிடைக்கும், படைக்கும். வாழ்வின் ஒவ்வொரு செயலும் நம்மை உயர்த்தலாம் அல்லது தாழ்த்தலாம். நாம் என்ன செய்கின்றோம் என்பதில்லை, எவ்வாறு செய்கின்றோம் என்பதைத்தான் செயலின் உணர்வே உருவாகின்றது. மனித சமுதாயத்தை நேசிப்பவர் ஒரு மலர் போன்றவர். இம்மலரை எங்கு வைத்தாலும் அது நறுமணம் வீசும். அவரது இயல்பு நமக்கு ஒரு பயனின்றி பிறருக்கு தொண்டாற்றுவது. ஆற்றில் மிதந்து செல்லும் கட்டையாக இல்லாமல் மின்சாரம் பாயும் கம்பியாக, வானத்தில் பறந்து செல்லும் வண்ணாத்தி பூச்சியைப் போன்று உணர்வு மிக்க ஆன்மீக வாழ்க்கை நடத்துவோம். இருட்டறையில் இருந்து கொண்டு இருட்டு பற்றி புலம்பாமல் இருப்போம். உலகின் வெளிச்சத்தில் வாழும் சிந்தனையாளராக இருப்போம். வெறும் புத்தக அறிவோடு இருக்க வேண்டாம். அகந்தையின் சத்தத்தை உள்ளடக்கி தெய்வீகத்தின் குரலை கேட்போம். அளவில்லாத புகழ் பெறுவோம். நம்மை வெட்டுபவருக்கு இனிய மனம் தரும் சந்தன மரமாக இருப்போம். நம் வாழ்க்கை ஒரு வாழும் கடிதமாகட்டும். அதில் உள்ள அழியாத உண்மையை உலகம் கண்ணாடி இன்றியே படிக்கட்டும். உலகப்பெரும் போர்களால் ஏற்பட்ட புண்கள் இன்னும் ஆறவில்லை. மனித மதிப்புகள் ஆபத்துக்குள்ளாகி எங்கும் ஒழுக்கம் அதிர்ந்து காணப்படுகின்றது. வெறுப்பை வெறுப்பால் வெல்ல முடியாது. அதுபோல போரை போரால் வெல்ல இயலாது. போரிடுவது மனித இயல்பன்று, வெறும் அரசியல், சமூக, பொருளாதார, அறிவியல் மாற்றங்கள் போதா? அவை நிரந்தர மதிப்பை தரமாட்டா? சமய அடிப்படையில் சமுதாய உயர்வை பற்றி சிந்திக்க வேண்டும். மறைந்திருக்கும் ஆன்மீக சக்தியை கண்டறிய வேண்டும். அதை அன்றாட வாழ்விற்கு பயன்படுத்த வேண்டும். ஆன்மீகத்தை நோக்கி மனித மனதை உயர்த்த வேண்டும். தூய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் ஆகியவை மனிதனை விலங்கு நிலையிலிருந்து உண்மையான மனித நிலைக்கு உயர்த்தி உள்ளிருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்தும். உலகில் மிக உயர்ந்த தேடல் இதுவே. மிக உயர்ந்த உணர்வே இதுவே நல்கும். மனிதனுடைய இச்சை, எண்ணம் ஆகியவற்றை உயர்ந்த இலக்கை நோக்கி இதுவே வழி நடத்தும். நாகரிகத்தின் ஆன்மா சமயமே. அது சமயம் இன்மையில் அழியாது. உண்மை சமயம் அமைதி வீரர்களை உருவாக்கி நாடுகளுக்கிடையே மகிழ்ச்சியான சகோதரத்துவத்தை ஆன்மீகத்தின் மூலம் நிலை கொள்ளச் செய்கின்றது. கீழான சக்திகளை அது செயல்படாமல் தடுக்கின்றது. உண்மையான சமயம் எல்லோர் இதயத்திலும் இருக்கும் சச்சிதானந்த நெருப்பை தூண்டுகின்றது. ஆன்மீக ஞானம் வளர வளர மனிதனின் இயல்பு வெளிப்படுகின்றது. உணர்வு விரிகின்றது. உலகம் முழுவதும் அவன் வீடாகி மனித சமுதாயமே அவன் குடும்பமாகின்றது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்தலே வாழ்வின் பெருங்கலை. ஒப்பியல் சமய நோக்கில் மாறுபட ஒப்புதல் என்பதே சிறந்த பாடம். வேறுபாடுகள் வெறுப்பை உண்டாக்கும் போதுதான் பலரும் தொல்லைப்படுகின்றனர். ஒற்றுமையை உண்டாக்கும் போது அவை வாழ்வை வளப்படுத்துவன. நமக்குள் உண்மையான ஆன்மீக வளத்திற்கு தேவையான ஏற்படட்டும். வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு அறிவியல், வெளிநாட்டு திருச்சபைகள், இலக்கியங்கள், மற்ற புதுமைகள் ஆகியவற்றில் தீர்வு ஏதும் கிடையாது. அவை ஆழமாக ஊடுருவி செல்வதில்லை. கஞ்சா இதய ஜுரத்தை தீர்க்காது. உடம்புக்கு தாழ்வு எதுவோ, தலைக்கு ஒளி எதுவோ, இதயத்திற்கு அன்பு எதுவோ, அதுவே நமக்கு எல்லாமும். அங்கத்திற்கு முழுமை, மனிதநேயம், மனிதனுக்கு இருப்பு, வாழ்க்கைக்கு எதுவோ அதுவே நாம் எப்போதும். அகந்தை கொடுமையானது. குறும்பு செய்வது கெட்டது என்பதை மறவாதீர்கள். மௌனத்தின் சந்நிதியில் ஏற்படும் சத்தம் அது. உலகத்தின் சத்தம் அகந்தையின் வெளிப்பாடே. இலக்கியவாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் மௌனத்தை விட சத்தத்தை விரும்பி ஏமாந்து போகின்றார்கள். இதன் மூலம் அவர்கள் வாழ்வின் நுட்பத்தை தவற விடுகின்றார்கள். அகந்தையை முழுதும் அழியுங்கள். அது மிச்சமில்லாமல் நீங்கும் போது ஆனந்த கோயில் திறக்கப்படுகின்றது. மௌனத்தின் கோவிலில் நுழையுங்கள். மௌனத்தின் ஆசிகள் பொதுவாக அறியப்படுவதில்லை. உலக வாழ்வா மரப்பட்டை சத்தத்தின் மீதே மிதக்கின்றது. அது வெறும் புறநிலையே. ஆனால் ஆழத்தில் மௌனத்தின் சந்நிதி ஆத்மாவின் இருப்பிடம் இருக்கின்றது. இதயத்தின் புனித சுவத்தில் அது சொர்க்கத்தின் ராஜ்யம். உலக சத்தத்திற்கு அப்பாற்பட்டது. மௌனம் என்பது பார்க்காத சக்தி, மந்திரத்தன்மை கொண்டது, வாழ்வின் சிறப்பு சாவி, ஆனந்தத்தின் ஊற்று. மௌனம் எங்கும் பரவ வேண்டும். தனிமையில் மௌனம் எளிது, கூட்டத்தில் சத்தம் எளிது. ஆனால் சமுதாயத்தில் இருந்து கொண்டு தனிமையில் வாழ்தல் கடினம். ஆன்மாவை முழுமை அங்கம், பின்னம், அபின்னம், காரணம், காரியம் என்று பகுத்து பார்க்காதீர்கள். ஆகாயம் நீல நிறமாக தெரியும், ஆனால் உண்மையில் நீல நிறமாக முடியாது. தனிமனிதன், உலகம், பிரபஞ்சம் ஆகிய வேறுபாடுகள் ஆகாயத்தின் நீல நிறம் போன்றவை. சப்த ஸ்பரிச கந்த உருவ ரச கந்தம் ஆகியவை ஒளியின் ஒருமைப்பாடே. முரண்படுத்துமா? ஆன்மா ஆகாயத்தை போன்று வேறுபாடு அற்றது. அதில் துள்ளும் உள்ளும் இல்லை, புறமும் இல்லை. ஆன்மாவை பற்றிய வரையறைகளை அகற்றுங்கள். ஆன்மாவை அறியாதவன் தன் ஒருமைப்பாட்டை, வேற்றுமையில் ஒற்றுமை எவ்வாறு அறிவான்? ஆகாயத்தை போன்று ஆத்மா எங்கும் பிறந்தது, நித்தியமானது. அது எல்லாவற்றிலும் உள்ளது, அசையாதது, நேரடியானது. மனம் எண்ணங்களால் ஆகியது. எண்ணங்கள் வாழும் அதிர்வுகள். ஒவ்வொரு எண்ணமும் காந்த சக்தி கொண்டது. எல்லாவற்றையும் தன்பால் இழுக்கும் எண்ணத்தின் சக்தி மகத்தானது. எண்ணத்தின் தரம் முக்கியம். வாழ்வின் ஆதாரம் எண்ணங்களே. அவை வாழ்க்கையை வளப்படுத்தும் அல்லது வீழ்த்தும். நாம் வெளிப்படுத்தும் எண்ணங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மனம் ஆற்றல் நிறைந்தது. மனத்தின் சக்தியை அறியுங்கள். தொல்லை கொடுக்கும் எண்ணச் சுமைகளை எறியுங்கள். தவறான எண்ணத்தை தணிக்கை செய்து அதன் பயனை தருவியுங்கள். எண்ணத்தால் தொடர்ந்து மனதை வளருங்கள். துருப்பிடித்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஆத்ம ஒளியை பிரதிபலிக்கும் எண்ணங்களை பயிலுங்கள். அக உலகின் எண்ணங்களே புற உலகாக உருவெடுக்கின்றன. செயல்படும் எண்ணங்களின் வெளிப்பாடே வார்த்தைகள், சொற்கள். ஆற்றலும் அழகும் கொடுத்து அவற்றை வெற்றி பெறச் செய்யுங்கள். இதமான பொய்த் தோற்றத்தால் மனதை மாசுபடுத்தாதீர்கள். தியானம் என்பது மனதை எதிர்மறை கனவு நிலையில் வைப்பதோ அல்லது புரியாத நிலையில் வைப்பதோ அன்று. ஆத்மாவை நோக்கிய இடைவிடாத தொடர் எண்ண ஓட்டமே தியானம். அறிவும் உணர்ச்சியும் இயைப்புப்பட அது செயல்பட வேண்டும். ஏனெனில் அறிவோ உணர்ச்சியோ தனித்து செயல்படும் போது அவை நம்மை நிலைகுலையச் செய்துவிடும். வெறும் காணல் நீர் பெருமை தராது. சமுதாயத்தில் மூழ்கி சிறைப்பட்டு போக வேண்டாம். தவறான கற்பனைகளால் நாம் செயலிழந்து போக வேண்டாம். அறியாமை மிக்க பகல் கனவுகளை தருவியுங்கள். அறியாமையே பாவங்களுக்கெல்லாம் அடிப்படை பாவம். மனம் என்பது ஒரு பொதுப்பாதை. அதில் எண்ணங்கள் ஓடலாம், தவழலாம் அல்லது பறக்கலாம். அவற்றை கட்டுப்படுத்தாவிட்டால் ஆபத்தான நெரிசல் ஏற்படும். எனவே இங்கேயே இப்போதே வாழுங்கள். எண்ணங்களை கட்டுப்படுத்தி அவற்றை முறையாக அமைதியை நோக்கி செலுத்துங்கள். ஆனந்தமான எண்ணங்களை தொடர்ந்து இலக்கை நோக்கி செல்லட்டும். வாழ்க்கை பயணம் இனிமையாக அமையும். மயக்கமாம் திரைக்கு பின்னார் ஓர் உண்மையை உணருங்கள். மனித அனுபவத்தின் முரண்பாட்டுகளை அங்கேதான் மறைகின்றன. எழுவாயும் செயற்படு பொருளும் சந்தித்து ஆத்மாவில் இணைகின்றன. ஆத்மாவே எல்லாவற்றுக்கும் நிலைக்களன். மனிதன் தனது எண்ணங்களை வார்த்தைகளால் வெளிப்படுத்துகின்றான். எண்ணங்களின் ஆடைகள் வார்த்தைகள். எண்ணத்தின் வெளிப்பாடே வார்த்தை. எண்ணம் என்பது பறவை, வார்த்தைகள் என்பது அதன் சிறகுகள். எண்ணமும் வார்த்தையும் தொடர்புடையன. சரியான வார்த்தை பிரயோகம் நல்ல பயனை தருகின்றது. வார்த்தைகளை கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். வார்த்தையே சக்தி. மனிதனை உலகிற்கு அடையாளம் காட்டுவது வார்த்தையே. வார்த்தைகளை படிப்பது பெரும் மகிழ்ச்சியை தரும். ஆனால் வரும் அர்த்தமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது பயன் தராது. மகிழ்ச்சியான வார்த்தைகளை கவலையை போக்கும், வாழ்வை ஒரு சீராக வைத்திருக்கும். கஷ்டம் வரும்போது சிரிக்க பழகுங்கள், இது ஒரு தைரியமான செயல். என் அருளினாலும் பிரேமையினாலும் நீ மிக எளிமையாக துப்பாக்கி முனையை கூட எதிர்க்கலாம். கஷ்டமான எதனையும் சமாளிக்கலாம் குழந்தாய். இதனை உணர், நீ ஆத்மாவை விட எனக்கு நெருக்கமானவன். புன்னகையோடு வாழ்வில் பெரும் வெற்றி பெற அது அந்த தைரியம் வேண்டும். ஓம் ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கிரியா பாபா ஜினமோ. இன்றைய சத்சங்கத்தில் கிடைக்கப்பெற்ற 4 பக்கங்களும் பல அருமையான கருத்துக்களை பாபாஜி கொணர்ந்திருக்கின்றார். வாசிக்கும் போது அந்த உணர்வில் பல அற்புதமான விடயங்கள் வாழ்க்கையை சுற்றியே சொல்லப்பட்டிருக்கின்றது. தெரியாத விடயங்கள் அல்ல. என்ன ஓட்டங்கள், தொண்டு, தொண்டை பலனில்லாமல் செய்ய வேண்டும். இன்னும் எங்களுடைய சாதனையில் நாங்கள் தேவையானவற்றை எப்படி அடையலாம், அதை மறைமுகமாக பாபாஜி இந்த 4 பக்கங்களிலும் சிலவற்றை கொடுத்திருக்கின்றார், சிலவற்றை நேரடியாகவே கொடுத்திருக்கின்றார். இந்த ஆன்ம ஈடேற்றத்திற்கு நாங்கள் என்ன மாதிரி எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும், மனதை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும், எங்களுடைய மௌனத்தை எப்படி நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், மௌனம் என்றால் என்ன என்று பல அற்புதமான விடயங்களை இதில் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இதை நீங்கள் எல்லோரும் உள்வாங்கி இருப்பீர்கள். மீண்டும் இந்த பகுதியை கேளுங்கள், படியுங்கள். அதன் மூலம் எங்களுடைய சாதனையை நாங்கள் பெருக்க வேண்டும், வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன மாதிரி வாழ்வதென்பது கூடி இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று. ஆகவே இந்த அற்புதமான பாடம் இந்த புத்தகத்திலிருந்து இன்று எல்லோருக்கும் பாபாஜியின் அருளினால் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. எல்லோரும் அதை பின்பற்ற வேண்டும், எங்களுடைய சாதனையை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இப்போது நாங்கள் இறைவனையா கார்த்திகேயனையா உடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. இப்போது சொல்லுங்க இறைவனையா, இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் நாங்கள் தொடருவோம்.
ஓம்
கிரியா பாபாஜி நமோ. ஓம்
சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
சத்சங்கத்தில் சிறிது தாமதித்து கடந்து கொண்டபடியால் உள்வாங்க முடியவில்லை. இருப்பினும் மௌனத்தின் சிறப்பு ஏற்கனவே தெய்வீக குரலிலிருந்து தரப்பட்டவை பல தடவைகள் சத்சங்கத்திலும் எல்லா சாதகர்களும் தெரிந்திருந்தாலும் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டியதின் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். ஏனெனில் மௌனத்தில் இருந்து பலவிதமான நன்மைகளை பெறலாம். எந்தவித நன்மையை பெற்றாலும் உறுதியாக எங்களுடைய சத்சங்கத்தில் ஆன்ம ஈடேற்றத்தை செய்வதற்கும் பயிற்சியின் சாதனைகளை திரும்ப திருப்பவும் செய்வதற்கு மௌனம் சிறந்தது என்பதை பல சத்சங்கங்களிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சாதகர்களாகிய நாம் அனைவரும் மௌனத்தில் இருந்து சாதனைகளை கூட்டி எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைவதற்கு முயற்சிப்போமாக. நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா, உங்களுடைய கருத்து சுருக்கத்திற்கு. பிந்தி வந்தாலும் அதை நீங்கள் கடைசி சொன்ன சில வார்த்தைகளை அதை அற்புதமாக எடுத்து சுருக்கி சொல்லி இருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நம.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இன்றைய பாபாஜி தெய்வீக குரல்ல இருந்து வந்த ஒரு கருத்துக்கள் அனைத்தும் வாழ்க்கைக்கு சுழற்சி முறையான ஒரு நடைமுறைய வாழ்க்கைய நம்மள எப்படி அந்த சுழற்சி முறையிலேருந்து நம்மள விடுபட்டுக்கணும் என்ற ஒரு கருத்துக்கள், அனைத்து கருத்துக்களும் பாபாஜி தெய்வீக குரல்ல இருந்து கேட்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாபாஜியினுடைய கருணையான. இதுதான் முக்கியமானது. மனம் என்றது எவ்வளவு விரிவான ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்குது என்றது அறிவோம், ஆனா அதை சரிப்படுத்துறது என்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்குத்தான் மகான்மார்கள் இப்படி எல்லாம் வந்து ஒரு சுழற்சி முறையான இன்னைக்கு நடந்த ஒரு இந்த கருத்துக்கள் பூரா ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு சுழற்சி முறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சுழற்சி முறை அளவுல இன்றைய வார்த்தைகள் வந்து நமக்கு எல்லாருக்கும் பயன்படும். அந்த வகையில இன்றைய சத்சங்கம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பாபாஜிக்கு நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
நன்றி கார்த்திகேயன் ஐயா. அதை மிகவும் அருமையாக இறுதி கருத்து கொடுப்பதற்கு உகந்தது போல அந்த சுழற்சி முறையையும் அதற்கு கொண்டு வந்து சொல்லி அதுதான் எங்களுடைய வாழ்க்கை சக்கரம் என்றும் சொல்லலாம். சக்கரம் என்றால் சுழற்சி, சுழற்சி என்றால் சக்கரம். அந்த சுழற்சி முறையையும் அதற்கு கொண்டு வந்து பூத்தி அதை நன்றாக அந்த கருத்தை மேம்படுத்தி இருக்கின்றீர்கள் பாபாஜியின் அருளினால். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.